ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون وقال الله أيضا قل يا أيها الكافرون صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليهم الصلاة والسلام கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்தினர்களே வாலிபர்களே அல்லாஹ் நம் அனைவருடைய எண்ணங்களையும் முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தையும் அல்லாஹ் இந்த ஊரில் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த பேச்சை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே நாம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் எடுத்திருக்கும் இந்த தலைப்பானது உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் ஒரு தலைப்பு. உலகத்தில் உள்ள முழு இனங்களும் முழு மக்களும் முழு சமுதாயமும் இன்று இந்த தலைப்பின்பால் இந்த சம்பவத்தின்பால் தன்னுடைய திசைகளை திருப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் வரலாற்றில் எங்குமே எந்த இடத்திலுமே இடம்பெறாத ஒரு பாரிய ஒரு மனித படுகொலை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை பற்றிதான் இங்கு நாம் பேசப் போகிறோம். வரலாற்றில் எங்கேயுமே தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே தன்னுடைய நாட்டு மக்களையே கொன்றொழிக்கக்கூடிய எந்த ஒரு வரலாறும் இந்த அளவுக்கு ஒரு இனப்படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு வரலாறு இல்லை என்றுதான் என்னுடைய ஆய்வின் பிரகாரம் நான் முடிவு செய்தேன். அதை பற்றி தான் இங்கு நாம் பேச வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமூகத்துடைய நம்முடைய வாலிபர்களுடைய நம்முடைய படித்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்றால் யார் எப்படி போனால் என்ன நான் வாழ வேண்டும். அது நடக்கிறது நடந்து கொண்டு போகட்டும். நம்முடைய சமூகம் அழிக்கப்படுகிறது அது அங்குள்ள பிரச்சனை நமக்கு என்னாகிவிட்டது. நாம இதை பற்றி இங்கு பேசி இதை பற்றி நாம் இங்கு கலந்து ஆலோசித்து இதை பற்றி முடிவு செய்து இதில் என்ன ஆக போகிறது என்று ஒரு சாரார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் என்பவன் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவன் என்றால் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டிடத்தை போல, ஒரு கல் சேர்ந்து ஒரு கட்டிடமாகாது, ஒரு கல் ஒரு கட்டிடமாகாது, பல கல்லுகள் சேர்ந்துதான் அது ஒரு கட்டிடமாக பார்வைக்கு அழகாக அமையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லீம் சமூகம் இன்னொரு முஸ்லீமுக்கு எப்படிப்பட்டவன் என்றால் உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு காயத்துக்காக, ஒரு புண்ணுக்காக, ஒரு வேதனைக்காக, ஒரு காலிலோ ஒரு கையிலோ ஏற்பட்ட ஒரு வேதனைக்காக எப்படி ஒரு முழு உடம்பும் வேதனைப்படுகிறதோ, காய்ச்சல் வருகிறது, தலைவலிக்கிறது, சொல்வார்கள் உடம்பு சூடாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். ஏன் முழு உடம்பிலும் ஏற்பட்ட வேதனை அல்லது உடம்பில் ஒரு இடத்தில் ஏற்பட்ட வேதனையை முழு உடம்பும் அனுபவிக்கிறது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகத்தினுடைய பண்பு எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால், நாம் எல்லோரும் ஒரு சுயநலவாதிகளாக வாழ்கிறோம். நான் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், நானோடு ஆரம்பமாக வாழ வேண்டும் என்றுதான் வாழ்கிறோமே தவிர, இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், நான் எல்லா இடங்களிலும் சொல்லி வருவதுதான், அதிகமாக ஓட்டப்படக்கூடிய இரத்தங்களில் ஒன்றாக இஸ்லாமிய சமூகத்தின் இரத்தம் மாறிவிட்டது. இஸ்லாமிய சமூகத்தின் இரத்தம் மாறிவிட்டது. காஷ்மீரில் எவ்வளவு காலமாக எடுத்த பிரச்சனை இந்தியாவினுடைய, இன்றும் முடிவடையாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியாக வைத்து வருகிறேன், என்றைக்காவது எம்முடைய ஒரு தொழுகைக்கு பின்னால் எப்படி என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய ஊருக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பொருளாதாரத்துக்காக நான் எப்படி துவா கேட்டேனோ, என்றாவது ஒரு நாள் காஷ்மீருக்காக அங்குள்ள முஸ்லிம்களுக்காக துவா கேட்டிருக்கிறோமா? அதை பற்றி ஒரு சிறிய நேரம், ஒரு 10 நிமிடம் வாழ்நாளை கவலைப்பட்டிருக்கிறோமா? இல்லை. மியான்மரில் நவீன மீடியாக்கள் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாம் என்ற ஒரே காரணத்தால், வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. இங்க எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பும் அதுதான். சிரியாவில் நடக்கும் இவ்வளவு பெரிய அராஜகம், அவலத்துக்குரிய காரணம் அரசியலா கொள்கை வரியா என்ற ஒரு கேள்வியோடு எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதை நான் இங்கு உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்வதாக இருந்தால், வல்லாஹி சொல்கிறேன், இதில் எந்தவித அரசியலும் கிடையாது, தனிப்பட்ட கொள்கை வரிதான். கொத்து கொத்தாக இன்று மியான்மரில் அளிக்கப்படுகிறது ஒரு சமூகம், முஸ்லிம் சமூகம். இதே வரிசையில் இந்த சிச்சுவேஷனில், இந்த நிலையில், இந்த நிமிடத்தில் சிரியாவில் 2011 தொடங்கின இந்த பேரழிவினுடைய ஆரம்பம் 2017 வரைக்கும் 2016 வரைக்கும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் முடிவடையவில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சாரார் எந்தவித கவலையும் இல்லை, இன்னொரு சாரார்கள் இருக்கிறார்கள். நான் வாலிபர்களிடத்தில் பேசும் போது சொல்லுவேன், நாம ஏன் பயப்படணும், நாம் எதற்காக அஞ்சோனும், எல்லோருக்கும் பயம் என்னடா, நீங்க இதை பேச போறீங்க, பேசாதீங்க, இது ஒரு சர்வதேச பிரச்சனை, அவர்களுக்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவானவர்களிடத்தில் நீங்கள் பேச போகிறீர்கள், உங்களுக்கு ஆபத்து, சட்ட ரீதியாக எதிர்கொள்வார்கள், வாய் திறக்காதீர்கள் என்று பேசுகின்ற எம்மே முடக்குகிறார்கள். பயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தை வைத்து பயான் செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், எப்படிப்பட்ட காலம் என்றால், முஸ்லிம் சமூகத்தை காவிர்கள் எல்லோரும் சேர்ந்து அழிப்பார்கள், அழிவு காலம் ஒன்று இறுதி கட்டத்தில் வரும் என்று சொல்லும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமின் கில்லத்தின் யௌமைதின், நாங்கள் அந்த நேரத்தில் அப்ப கொஞ்சம் பேரா இருப்போம், அப்ப நாங்கள் சனத்துகையில் குறைவாகவா இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்கள், நீங்கள் தான் உலகத்தையே மிகைத்திருப்பீர்கள், உங்களிடத்தில் தான் எல்லா வளங்களும் இருக்கும். இன்று பாருங்கள் வரலாறை, என்ன இவன முஸ்லிம்களிடத்தில், என்ன இல்ல முஸ்லிம்களிடத்தில், உலகத்தில் தேவையான ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லா முஸ்லிம்களுடைய கையில் கொடுத்திருக்கிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அதிகமான பேர்களாக இருப்பீர்கள், செல்வம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள், அனைத்து வளங்களும் அடைந்தவர்களாக இருப்பீர்கள், ஆனால் உங்களை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் காவிர்களுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவான். ஏன் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா, உங்களுடைய உள்ளங்களில் வஹின் என்ற ஒரு நோய் பீடித்திருக்கும் என்றார். வஹின் என்ற ஒரு நோய் பிடித்திருக்கும் என்றார்கள் சஹாபாக்கள். விடல கேட்டாங்க சஹாபாக்கள், யார சொல்லா மல் வஹின், வஹின் என்றால் என்ன, எங்களை உள்ளத்தை பிடித்திருக்கும் அந்த நோய் என்ன. அந்த நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்பு துன்யா வ கராஹியத்தில் மௌத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யாவுடைய ஆசை, துன்யாவுடைய ஆசை, நாம பேசினா நம்ம தொழிலுக்கு ஆபத்து, நாம பேசினா நம்ம உத்தியோகம் போயிடும், நாம பேசினா நம்முடைய பெயர் போயிடும், அல்லது இவர்களின் மூலமாக எமக்கோ எம்முடைய குடும்பத்துக்கோ வர இருக்கின்ற லாபம் இல்லாமலாகிறோம் என்ற ஒரு ஆசை. கராகியத்தில் இன்னொரு ஆசை என்னவென்றால், உப்பு துன்யாவின் மூலமாக வரக்கூடிய மௌத்துடைய வெறுப்பு, மௌத்த பயப்படுற, கொன்றுவானோ வெச்சிருவானோ, நமக்கும் சர்வதேச பலத்தோடு இருக்கிறார்கள், நாம எதுக்கு இந்த வம்புல மாட்ட, நாம ஏன் இதுல மூக்க ஓட்ட, வாய குடுத்து ஏன் நாம வம்ப வாங்க என்ற ஒரு பயம். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இதே துன்யாவுடைய ஆசை, இதே மௌத்துடைய பயம் எமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகத்திற்கு இருந்திருந்தால், நானும் நீங்களும் இன்று ஒரு முஸ்லிமாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்க முடியுமா என்று கேட்கிறேன். எமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் வீரர்களாக வாழ்ந்தார்கள், நாம யாரும் அப்படி காணவில்லை. கண்ணுக்கு முன்னால் மௌத்தையும் கண்ணுக்கு முன்னால் எதிரிகளையும் கண்டு போர்க்களத்தில் ஒரு சஹாபி பசியோடு இருந்தவர், ஒரு ஆட்டிறைச்சி துண்டை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் போது உஹதுடைய போர்க்களத்தில் ஒரு கூச்சல் வருகிறது, போர்க்களத்தில் முஸ்லிம்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்பதாக அவரு அந்த சஹாபி உஹதுடைய மலையடிவாரத்தை பார்த்து ஒரு கவிதை படித்தாராம், வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. நான் உஹது மலை அடிவாரத்தில் சொர்க்கத்துடைய வாசனையை நறுமணத்தை உணர்கிறேன் என்று சொல்லி கையில் இருந்த அந்த இறைச்சியை தூக்கி வீசிவிட்டு உள்ளே நுழைந்தவர் வெளியே ஜனாதாவாக வந்தார். அந்த வரலாற்றில் வந்தவர்கள் நாம், அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எம்மிடத்தில் ஒரு கடமை இருக்கிறது, உண்மையை உலகிற்கு சொல்ல வேண்டும், பொய்யர்களை சமூகத்திற்கு தோலுரிக்க வேண்டும். எந்த அகீதாவை, எந்த சுன்னாவை, எந்த குரானை, எந்த நபியை, எந்த சஹாபியை நாம் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு எதிரானவர்களை சமூகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டியது நம் அனைவருக்கும் அல்லா ஒரு பாரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். இன்னல்ல வீணையற்கு மூலமான சித்தாபி உலமாக்களை பார்த்து சொல்கிறேன், படித்தவர்களை பார்த்து சொல்கிறேன், இது என்னுடைய முன்னுரையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ உலக ஆராயத்திற்காக, உலக லாபத்திற்காக யார் அதை மறைக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய முழு மனித சமூகத்துடைய சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹ் சொல். இன்றைக்கு உலமாக்கள் அதிகமான பேர் ஒரு சில லாபங்களுக்காக, உலக ஆதாயத்திற்காக, மௌத்துடைய பயத்திற்காக, சட்டத்தினுடைய மௌத்து பயத்திற்காக, குடும்பத்திற்காக இந்த உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள். ஆனால் நன்றாக ஞாபகம் வையுங்கள், இவர்களை நாம் சமூகத்திற்கு தோலுறுத்து காட்டாவிட்டால் உங்களுடைய பித்தளம் பிள்ளைகள் காபிராக மௌத்தாகுவார்கள். ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக மௌத்தாகுவார்கள். நாம் எடுக்கும் முயற்சி, இந்த முயற்சி இருக்கிறது, ஷியாக்களுக்கு எதிரான இந்த பாரிய முயற்சி, இது எம்மை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, எம்முடைய சமூகம், என்னுடைய மகள், உங்களுடைய மகள், உங்களுடைய மகன், என்னுடைய மகன், எம்முடைய பிச்சளம் இந்த நாட்டில், இந்த ஊரில் முஸ்லிமாக வாழ்ந்து மௌத்தாக வேண்டும். நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், ஷியாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு வீதி, ஒரு ரோட்டு போட்டால் அந்த ரோட்டு போடுதலுடைய ஒரு ஏ 20 வருடத்தினுடைய இலக்காக இருக்கும். ஒரு இடத்தில் மஸ்ஜிது கட்டினால், ஷியாக்கள் ஒரு இடத்தில் பள்ளியை கட்டி கொடுக்கிறார்கள் என்றால் அது அன்றைய நாளுடைய நோக்கம் அல்ல, அது அன்றைய நாளுடைய இலக்கல்ல, அந்த இலக்கு 30 வருடம் 40 வருடத்தினுடைய இலக்காக இருக்கும். இது ஷியாக்களுடைய யூத பண்பு. அதனால்தான் ஆரம்பத்தில் இருந்தே கிள்ளி எறியுங்கள் என்று சொல்லி வருகிறோம். சரி, உலகத்தில் நீங்க நடப்பை எடுத்துக்கொண்டால் இந்த தீன் இருக்குது அல்லவா, இந்த அடிப்படைகளை சொல்லி வந்தால் தான் நான் பின்னால் வார தலைப்பு உங்களுக்கு விளங்கும் என்பதால் சொல்லி வருகிறேன். இந்த தீன் இருக்குது அல்லவா, இது வந்து உலகம் படைக்கப்பட்ட இந்த தீன், இந்த பூமிக்கு அறிமுகமாக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் அழிப்பதற்கென்று ஒரு சதி முயற்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதன் வினோதம் என்னவென்றால், வேடிக்கை என்னவென்றால், யாரெல்லாம் இந்த தீனை நூக்க வேண்டும், அணைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மூக்குடைந்து தோல்வி கண்டார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குகின்ற உதாரணம் சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யுரீது யுத்ஃபி நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய நூர் என்ற தீனை வாயால் ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் காவிர்கள், யூதர்கள், நசாராக்கள், ஏன் இந்த கேடுகட்ட ஷியாக்கள் நினைத்தாலும் இந்த தீனை நூக்க முடியாது, அல்லாஹ் இந்த தீனை பூர்த்தியாக்குவான் என்று சொல்கிறான். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த உலகமே சேர்ந்தாலும், உலகத்தினுடைய அறிவாளிகள் சேர்ந்தாலும் இந்த தீனை ஒரு காலமும் நூக்க முடியாது என்பதை நீங்கள் மனதில் ஞாபகம் வையுங்கள். ஃபிரௌனுக்கிட்ட அவரோட மந்திரி, ஜோதிடர், நம்ம வாசையில சொன்னா சாஸ்திரம் சொல்றவர், அவர் வந்து சொன்னாரு, அரசரே உங்களை கொலை செய்யறதுக்கு, உங்களோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொன்னார். அரசன் ஆட்சியாளன் என்ன ஆர்டர் போட்டான், அந்த சிச்சுவேஷன், அந்த பீரியத்தில் பிறக்கக்கூடிய எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கொலை செய்யுங்க. என்ன நடந்துச்சு, எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க, எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஆனால் அல்லாஹ் எந்த ஆணை, எந்த மகனை, எவனுக்கு எதிராக வளர்க்க வேண்டும் என்று நாடினானோ அந்த மகனை, அந்த ஆணை, அந்த நபியை அல்லாஹ் அவனுடைய எதிரியின் வீட்டில் வளர்த்தான், வீட்டிலே வளர்த்தெடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய திரட்டிக் கொண்டே போனார்கள். ஆனால் அல்லாஹ் ஈசாவை உயர்த்தி ஈசா மாதிரி அவர்களில் உள்ள ஒருத்தனையே முகவாக்காக ஆக்கி அவர்களையும் அடையினாக்கினர். இன்று வரைக்கும் அதில் அவர்கள் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது நபி நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய யூதர்கள் திட்டமிட்டு எங்களுக்கு தீன சொல்லித்தாங்க, இந்த ஒரு சபைக்கு நீங்க வாங்க என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய் ஒரு இடத்தில் உட்கார வைத்து திருக கல்ல மேல தொங்கு விட்டு இருந்தார்கள் யூதர்கள். நபி வந்து சரியாக இப்ப இந்த இடத்துல உட்காரும் போது கல்லை இழுத்து விட்டா நபியுடைய மண்டையில விழுந்து மௌத்தாகிவாங்க. திட்டங்கள் நீங்க நல்லா விளங்க வேண்டும். இந்த தீனை அழிப்பதற்கு இப்பொழுதுள்ள சரியல்ல இது. திருகக்கல் மேல நேராக நபி இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியை தட்டி விட்டார்கள், எழுப்பி விட்டார்கள். அன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், என்னையே கொலை செய்ய துணிந்த இந்த யூதர்களை இந்த ஜஸீரத்துல் அரபில் இருந்து வெளியாக்குங்கள் என்றார். ஆக கண்ணியமான சகோதரர்களே, இந்த தீன் இவ்வளவு காலமும் பாதுகாக்கப்பட்டு பாரிய வெற்றிகளை கண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தீனை அழிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய பாரிய ஒரு திட்டத்தில் யூதர்கள் தோல்வி கண்டார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் விளங்க வேண்டும். பாரிய ஒரு தோல்வி கண்டார்கள். ஆனால் நம்முடைய நபி, நம்முடைய குர்ஆனுக்கு முன்னால் வந்த எல்லா வேதங்களையும் அவர்களுக்கு சார்பாக மாற்றினார்கள் யூதர்கள். நீங்க நிறைய இடங்கள்ல கேட்டிருப்பீங்க, ஷியாக்கள் யூதர்களோட சம்பந்தப்பட்டவர்களாமே, யூதர்கள் தானே ஷியாக்களை வளர்த்தார்களாம், யூதர்கள் தானே ஷியாக்களை உருவாக்கினார்களாம் என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அது எந்த அளவுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு விளங்காம இருக்கும். நான் சொல்றேன் கேளுங்க, ஏன் ஷியாக்களை யூதர்கள் உருவாக்கினார்கள் என்று நீங்கள் விளங்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய யூதர்கள் திட்டம் தீட்டினார்கள், சரியாக அமையவில்லை. அவங்கள மௌத்துக்கு பின்னால நபிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் மாற்றி அமைக்கப்பட்டது. தௌராத் இன்ஜில் எல்லாம் இறக்கப்பட்ட தௌராத் இன்ஜில் இல்லை, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அவர்களுக்கு சாதகமாக, அவர்களுக்கு பாதகமானதை அவர்களுக்கு சாதகமாகவும் பல வகையில் அதை மாற்றி திருத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த அந்த கொள்கை இல்லாமலாகிவிட்டது. ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற குர்ஆன் இருக்கிறது அல்லவா, யாராலையும் மாற்ற முடியாது. இந்த நேரத்தில் குர்ஆன்ல ஏதாவது ஒரு ஆயத்தை நீங்க ஒரு நொக்தா பிழையோட ஓதி காட்டினால் நானே இடத்தை திருத்துவேன். நீங்க எங்க ஓதினாலும் சரி, ஒரு இடத்தில் குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபில் இருப்பார், அவர் சொல்லுவார் லீ அல்ல லூ என்பதாக. லூ என்பதை நீங்க லீ என்று ஓதினால், பா என்பதை பி என்று ஓதினால், வசனத்தை அல்ல ஒரு நொக்தா ஒரு ஹருஃபு குர்ஆனில் மாற்றம் தலைகீழாக வந்தாலே திருத்தி கொடுக்கப்படும். இந்த தீன், இந்த குர்ஆன் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பல வகையில் முயற்சி செய்தார்கள், குர்ஆனை மாற்றலாம், ஹதீஸை மாற்றலாம், வேறு வழி கொண்டு வரலாம், முஸ்லிம்களை இல்லாமலாக்கலாம், ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் பல வகையான திட்டங்கள், பல வகையான யோசனைகளுக்கு பின்னால் தான் யூதர்கள் எடுத்த முடிவு மார்க்கம் என்ற பெயராலேயே தீனுக்குள் இஸ்லாத்திற்குள் இன்னொரு மார்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். முஸ்லிம்கள் சொல்லுவாங்க இல்லையாண்டையே, நீங்க நிறைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகள்ல அந்நியர்கள் கேட்கிற வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்க அந்த ஷியா சுன்னி முஸ்லிம்களுடைய யுத்தத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. சர்வதேச ரீதியாக நடக்கிற கேள்வி பதில் நிகழ்ச்சிகள்ல ஷியா சுன்னியுடைய ஷியாக்கள் சுன்னிகள் இந்த முஸ்லிம்களுடைய யுத்தத்தை பற்றி என்ன கேட்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த வசனத்துல நீங்க ஒன்று பிடிச்சிருப்பீங்க, ஷியா சுன்னி முஸ்லிம்கள். அது எப்படி ஷியாக்கார முஸ்லீம் ஆனால் எப்படி முஸ்லீம் ஆகினான்? ஷியாவும் முஸ்லீம் சுன்னியும் முஸ்லீம் ரெண்டுக்கும் பிளவில்லை என்பதை யூதர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஷியாக்கள் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்களுடைய எதிரிகள். சிரியாவில் நடப்பது அதுதான், சிரியாவில் நடப்பது அதுதான். சிரியா என்கிற நாடு இருக்கிறது அல்லவா, அது முதலாவது சிரியாங்கிற நாட்டுக்கும் நம்முடைய மார்க்கெட்டிற்கும் உள்ள தொடர்பு நிறைய இருக்கிறது. அதனால சிரியாவில் கண்டுபிடிச்சிருக்கிறான். சிரியாங்கிற நாடு இருக்கிறே, அல்லாஹ் சூரத்தில் இஸ்ராவுல சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله என்று வருகிறது. சூரத் கஹ்ஃபுடைய அந்த ஜுஸூல அந்த அந்த சூரா வரக்கூடிய ஜுஸூடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் பலஸ்தீன் அந்த பகுதியை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான் என்று வருகிறது. பலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுதான் சிரியா. சிரியா லெபனான் இதெல்லாம் பலஸ்தீனத்தோட சேர்ந்திருக்கிற பாரக்னாஹு அதை சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் மறக்க செய்தோம், அதுல சிரியா வருகிறது. அது மட்டுமல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவை பற்றி நிறைய முன்னறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். சிரியா நாட்டை பற்றி நிறைய முன்னறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். நீங்க முஸ்லீமுடைய கிதாபுகள்ல சஹீஹ் புகாரியில நிறைய கிதாபுகளை திரட்டி பாருங்க. அதுல கிதாபுல் ஹரஜ், கிதாபுல் ஃபிதன் என்ற பாடம், அதாவது குழப்பங்களை பற்றி பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய பாடங்கள் என்ற ஹதீஸ்கள்ல ஷாம் என்ற வார்த்தை வரும். ஹதீஸ்கள்ல ஷாம் என்ற வார்த்தை அது சிரியாவை தான் குறிக்கும், சிரியாவை தான் குறிக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபாக்கள் கொஞ்ச பேரை வைத்து துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வஃபீ யமனினா என்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ஷாமிலும் ஷாமுண்டா சிரியாவிலும் மறக்க செய்வாயாக என்று வாசினார். மூணு தரம் செஞ்சாங்க. நாலாவது நஜிது வாசிகள், ஈராக் வாசிகள் சபையில் இருந்தவங்க கேட்டாங்க, யார் சொல்லலாம் நஜிதுக்கு ஒபி நஜிதுனா, நஜிதுக்கும் துவா செய்கிறேன், ஈராக்கிற்கும் துவா செய்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒபி ஷாமினா, யா அல்லாஹ் நீ ஷாமுக்கும் மறக்க செய்வாயாக, சிரியாவுக்கு மறக்க செய்வாயாக. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஈராக் இருக்கிறல்லவா, ஈராக் அங்கிருந்துதான் குழப்பம் ஆரம்பிக்கும். ஷைத்தானுடைய ரெண்டு கொம்புகள் அங்கிருந்துதான் வெளியாகும். எனவே நாங்க நஜிதுக்கு ஈராக்கிற்கு நான் துவா செய்ய மாட்டேன் என்று சொன்னார். இப்னு அஸாக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாரீஹுத் திமஸ் என்ற ஒரு கிதாபில் சிரியாவை பற்றி எழுதுகிறார்கள். என்ன எழுதுறாங்க, சிரியாங்கிற நாடு இருக்கிறல்லவா, சுமாராக 10,000 சஹாபாக்களை சுமந்த நாடு. நீங்க விளங்கணும், ஏன் ஷியாக்கள் சிரியாவை குறிவைத்தார்கள் என்று நீங்க விளங்கணும். 10,000 சஹாபாக்களை சுமந்த நாடு சிரியா. சொல்லிவிட்டு இப்னு அஸாக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில சொல்றாங்க, சிரியாவினுடைய ஒரு மலையில ஒரு கல்லை நீங்க உடைச்சு உசத்தினால் அந்த கல்லுக்கு கீழால் ஒரு சஹாபியுடைய ஒரு எலும்பாவது இருக்கும் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாரம்பரியம் மிக்க நாடுண்டா, ஒரு மலையடிவாரம் இருக்கிறேன், ஒரு கல்லு, ஒரு கல்லை சிரியாவில் நீங்க எந்த திசையில இருந்து தோண்டினாலும் அதற்கு கீழால் ஒரு சஹாபியுடைய எலும்பு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு சாக்கிறார், அவ்வளவு பாரம்பரியம் மிக்க இஸ்லாத்தினுடைய தீனுடைய தொடர்புடைய ஒரு நாடுதான் சிரியா என்கிற நாடு. அது மட்டுமல்ல, சிரியா என்கிற நாட்டில்தான் பெரும்பெரும் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமீபத்துடைய முஹத்தித், பெரும் ஹதீஸ்களை வல்லுனர் அல்பானி சிரியாவில் வாழ்ந்தவர்கள். புகாரியுடைய விரிவுரை எழுதில, புகாரி என்பதே ஒரு கிதாப், பாரம்பரிய ஒரு ஹதீஸ், 7000 சொற்கள் ஹதீஸ்களை சுமந்தது. அதை எழுதின இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிரியா நாட்டை சேர்ந்தவர். இப்னு கையூம் அல் ஜௌசி சிரியா நாட்டை சேர்ந்தவர்கள். இன்னும் ஏராளமான இமாம்கள், ஒன்றோ சொந்த ஊர் சிரியாவாக இருக்கும் அல்லது வேற ஊர்களில் இருந்து சிரியாவுக்கு வந்திருப்பார்கள். இவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு நாடுதான், மார்க்கத்தோடு தீனோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாடுதான் இந்த சிரியா எங்கக்கூடிய இந்த தேசம். சரி, அங்கு என்ன நடக்குது? நான் மூணு விஷயம் பேசிருக்கேன், எல்லாம் ஞாபகம் வச்சு வரணும். ஒன்னு பேசிருக்கிறேன், நாம எந்த கவனமும் இல்லாமல் இருக்கிறோம். ஒன்று மரண பயம், பொருளாதார பயம், கனவு கணக்கு இல்லாம நமக்கு என்ன, நமக்கு என்ன? இப்ப நம்ம நாக்கள் இருக்காங்க, நோட்டீஸ் ஒட்டுவோமே, நம்ம கொள்கை உள்ளவங்க இதை ஏற்பாடு செய்தவர்களையோ அல்லது இருக்கான் ஷியாக்களுக்கு எதிராக இருப்பவர்களையோ நாம இது சம்பந்தமா ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டுவோமே. நோட்டீஸ் ஒட்டுற சரி, நம்ம இயக்கத்து பேரை போட்டுறாங்க, பயம், பயம். இந்த பயத்தை தான் சொல்லலாம்னு சொல்லுவாங்க, அல்வாஹன் உங்களோட உள்ளத்துல மகன் இருக்கும் என்று சொல்லலாம். நான் சொல்லிருக்கேன் என்னன்னா, எந்த பயம் எங்க இருந்தாலும் எந்த போட்டோவோ போடுங்க, பயம் இல்லை. ஏன் பயப்படணும்? நம்முடைய சமூகத்துக்காக, நம்முடைய அகீதாவுடைய மக்களுக்காக குரல் கொடுத்து பேசுவதென்பது இதில் பயந்தால் மக்களுக்கு, பாவர்களுக்கு உண்மையை சொல்லுவது யார், யார் என்று கேட்கிறேன். ஆசிரியரே ஒரு மாணவருக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க மறந்தால் யார் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார் என்று கேட்கிறேன். அதே போலதான் உலமாக்கு மக்களுக்கு தீனையோ தீனுக்கு எதிராக வரக்கூடியவர்களையோ அடையாளப்படுத்த உலமாக்கள் பயந்தால், புத்திஜீவிகள் பயந்தால், திறமையுள்ளவர்கள் பயந்தால் யாரு வாப்பா சொல்ற? அதான் நடந்தது நம்ம ஈஸ்டர்ல, நம்ம கிழக்கில் நடந்தது என்னன்னா, ஏன் இந்த வம்ப தூக்க, ரோட்டால போற பாம்பை எடுத்து ஏன் சட்டையில விடுவான், அது போற மாதிரியே போகட்டும், அதை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஷியாக்கள். சரி, அந்த விஷயம் பேசிருக்கிறேன். இரண்டாவது பேசிருக்கிறேன், ஷியா சிரியாவுடைய நாட்டினுடைய மார்க்க சம்பந்தம் என்ன, சுருக்கமாக சொல்லிருக்கிறேன், அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சிரியா என்பது ஒரு பாரம்பரிய மிக்க தீனோடு சம்பந்தப்பட்ட நாடு. நீங்க வரலாறுல கேட்டிருப்பீங்க, சஹாபாக்கள் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போனாங்க, கேட்டீங்களா? பயானு இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்துக்கு முன்னால ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாமுக்கு ஒட்டகத்துல போனாங்க, அந்த ஷாம் தான் சிரியா, அந்த ஷாம் ஷாம் என்று சொல்லப்படுமே அதுதான் சிரியா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஷாமை வெற்றி அடைந்தார்கள். முஆவியா ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமில் வெற்றி அடைந்தார்கள். அதனாலதான் ஷியாக்கள் உமரையும் முஆவியாவையும் காதிர் என்று சொல்வார்கள். விளங்குதா? சிரியாவை உமர் பின் கத்தாப், ஈரானை உமர் பின் கத்தாப் வெற்றி அடைந்தார்கள், தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார்கள். அந்த கோபத்தினதான் ஷியாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காவிர்கள் என்பார்கள், காவிர் என்று சொல்வார்கள். அவங்கள காலப்பகுதியில்தான் ஷியா ஷியாக்களுடைய பகுதிகளான ஷாம், ஈரான் போன்ற பகுதிகள் வெற்றி அடையப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரியாவை ஆட்சி செய்தார்கள். இதெல்லாம் வரலாறுகள். மூணாவது என்ன விஷயம் என்றால், சிரியாவில் என்ன நடக்குது, இவ்வளவு நடப்பதற்கு காரணம் யார், இதைத்தான் இன்றைக்கு ஓபனாகவே பேசணும். இதுல அரசியல் இல்லை, தெளிவா விளங்கணும். அரசியல் இல்லை, ஷியாக்கள் தன்னுடைய அகீதாவை, தன்னுடைய ஒரு பரலான கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு எனக்கு 5 நேர தொழுகை பரலோ, வெளியில இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்கள் இதை ஞாபகம் வையுங்கள், வெளியில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இதை ஞாபகம் வையுங்கள், எப்படி உங்களுக்கும் எனக்கும் 5 நேர தொழுகை பருவோ கடமையோ, ஹஜ் என்பது கடமையோ, அதேபோல் ஷியாக்களுக்கு அவர்களுக்கு எதிரான அகுலு சுன்னாக்களை கொலை செய்வது கடமை, அவர்களுடைய அகீதா, அவர்களுடைய கிதாபுகளில் இல்லை என்றால் சபையிலே எழுப்பி கேட்கலாம். நான் சொல்றது பிழை என்றால், பொய் என்றால் சபையிலே நீங்க எழுப்பி கேட்கலாம், உங்களுக்கு தாராளமா டைம் தருவேன். அவங்களோட அகீதா ஒன்று தெரியுமா, பலமான அகீதா, நானும் நீங்களும், அதாவது சுன்னி முஸ்லிம்கள். ஷியாக்கள் ஒரு காலம் நீங்க முஸ்லிம்கள் சொல்லக்கூடாது, சொன்ன தௌபா செய்யணும், முஸ்லிம் இல்லை, சுன்னி முஸ்லிம்கள், சுன்னி முஸ்லிம்கள் அவர்களை சின்ன பின்னம் என்று சொல்லுவார்களே, சிதறி சிதறி அடித்து அவர்களை கொலை செய்வதுதான் ஷியாக்களுடைய அகீதா. துண்டு துண்டாக, கை வேறு, கால் வேறு, தலை வேறு, இப்படி சொல்லுவார்களே, இப்படி கொலை செய்யப்பட்டு கிடந்துச்சு வாப்பா, நாங்க பார்த்தோம் என்று அப்படி கொலை செய்வதுதான், சுன்னிகளை சின்ன பின்னமாக்குவதுதான் ஷியாக்களுடைய கொள்கை, அவர்களுடைய அகீதா. சிரியாவுல இருக்கிற, சிரியாவுல எத்தனை வீதங்க இருக்காங்க ஷியாக்கள், 12 வீதம். அகலு சுன்னாக்கள் எத்தனை வீதம், 80 வீதம், 8 வீதம் கிறிஸ்தவர்கள் சிரியாவுல, 8 வீதம் கிறிஸ்தவர்கள். ஆனா அங்க நடந்திருக்கிறது என்ன, ஒரு கணக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. 2011 இருந்து 2013 வரைக்கும், 2 வருஷத்துக்குள்ள மத்த கவுண்டிங் எல்லாம் நீங்க பின்னால எப்படி நடந்திருக்கும் பாருங்க. 2011 இருந்து 2013 வரைக்கும் ஐநாவினுடைய அறிக்கை, 1.5 லட்சம் பேர் 2 வருஷத்துக்குள்ள கொலை செய்யப்பட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்த மினிஸ்டர்மார், இந்த அரசியல்வாதிகள், உலமாக்கள், நான் ஒரு உலமாவோட பேசுறேன், அவர் மருதமுனை தெரிஞ்சிருக்கும், உலமா கட்சியின் வச்சிருக்காரு, அவரோட ஒர்க்ஷாப்ல சின்ன ஒரு விவாதம் ஒன்று செஞ்சனால் பேசும் போதே அது வாக்குவாதமாகி விவாதமாகிட்டு, நான் ஒர்க்ஷாப் குரூப்ல இன்னும் வச்சிருக்கிறேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க ஒரு ஆளு இல்லவா, நீங்கள் அரசியல் இருக்கிறவர் அல்லவா? முபாரக் முபாரக் அப்துல் மஜீத்ங்கிற அந்த சிவப்பு தொப்பியோடு ஓட்டிருப்பாரு அவரு அவரு அவர்கிட்ட நான் கேட்டேன், எங்களுக்கு அந்த பலம் இல்லை, எங்களுக்கு அந்த அரசியல் சக்தி என்பது இல்லை, அமைச்சர்களோடையோ அப்படி நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீங்க இருக்கிறீங்களே, நீங்க பெரும்பெரும் சபைகள்ல போறீங்க, அரசியலோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க, வாப்பா நீங்க சொல்லலாமே ஹசரத், ஷியாக்கள் என்பவர்களுடைய கொள்கையை சொல்லி முஸ்லிம் அரசியல்வாதிகளை தடை செய்யலாமே என்று கேட்டவுட அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹு அக்பர், இப்படிப்பட்ட மக்களும் பூமியில வாழ்றாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வார்த்தை, ஷியாக்கள் காபிரண்டு, ஷியாக்கள் முஸ்லிம்கள் இல்லண்டு, உங்களுக்கு எப்படி சொன்ன? யாரு சொன்ன? யாரு சொன்ன? ஷியாக்கள் காபிர் இல்ல, ஷியாக்கள் முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை. பாதி நான் எல்லா இடத்திலையும் கேட்கிறேன், எல்லா அரசியல்வாதிகளிடத்திலும் ஷியாக்களுடைய மேடைகளில் கதிரை போட்டு உட்கார்ந்திருக்கும் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், 12 வீதமான ஷியாக்களால் 80 வீதமாக வாழும் ஒரு சமூகத்தை கொலை செய்ய முடியுமா? ஒரு வருட 2 வருடத்திற்குள் 1.5 லட்சம் பேரை கொலை செய்வதாக இருந்தால் பின்னணி யார்? பின்னணி ஈரான். நான் அதான் எல்லாத்தையும் சொல்லுவாரேன், யாரெல்லாம் ஈரானுடைய பணத்தை கொண்டு வந்து, ஈரானுடைய காசை கொண்டு வந்து தண்ணியோ கிணறோ ரோட்டோ வீடோ போட்டு சார நின்று வந்தால் அடிங்க செருப்பார். ஏந்த சமூகம், என்னுடைய அக்கைதாவை பின்பற்றக்கூடிய சுண்ணி சமூகம் கை இல்லாம கால் இல்லாம மூளை சிதறி உடல் வெளியே வந்து பாப்பாவை விட்டுட்டு பிள்ளை, பிள்ளையை விட்டு விட்டு பாப்பா, குமரு பிள்ளையை அந்நியனிடத்தில் சட்டந்தடியாக சிறையில் விட்டுவிட்டு தாயும் தந்தையும் பதறக்கூடிய அந்த களத்திற்கு உதவி செய்யும் ஈரானுடைய காசும் தண்ணியும் ஆற்றலும் வெக்கமில்லை, ரோசமில்லை. அந்த தண்ணியை குடித்தா நன்றாயிரும், அந்த வீட்டில் வாழும் காலமெல்லாம் மலக்குகள் மதுவா செய்வார்கள். நான் எல்லா இடத்திலும் கேட்டு வருகிறேன், எனக்கு இதை பதில் சொல்லுங்கள், 80 வீதம் வாழும் என்னுடைய சமூகத்தை, ஈரா சிரியாவில் 12 வீதம் வாழும் அந்த அளவு ஷியாக்கள் கொள்வதற்கு துணையாக ஆயுத பலம், ஆண் பலம், படைபலம் எல்லாம் கொடுத்து உதவி செய்யும் ஈரானை இன்று வரைக்கும் பின்பற்றுகின்ற கேடற்றவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள், இந்த ஊரில் இருக்கிறார்கள், இந்த மஹல்லாவில் இருக்கிறார்கள். நன்றாக ஞாபகம், இவர்களை தோலுரிக்க வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும், சமூகத்தில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும். 2011 2013 வரைக்கும் இதனுடைய பொய்க்கணக்கு அல்ல, இணையதளம் போங்கள், ஐநாவினுடைய பேஜை எடுங்கள், அவர்களுடைய அறிக்கையை எடுங்கள், அதிலே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 1.5 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள், பின்னால 13-16 சொல்லுவேன், 20 லட்சம் பேர் ஊனமாக்கப்பட்டார்கள். உங்களோட மகன் விழுந்து கால் சருகினால், கால் உழுக்குப்பட்டால் என்ன வேதனை அடைகிறோம், என்னென்னமெல்லாம் வைத்தியம் செய்கிறோம். ஊனம் என்றால் என்னென்ன தெரியுமா? ஊனம் என்றால் கை இல்லாமல் கால் இல்லாமல் தன்னுடைய இயற்கையை சொந்தமாக செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் சிரியாவில் என்னுடைய உறவுகள் 20 லட்சம் பேர். 2 வருஷத்துக்குள் 11 to 13 வரைக்கும் அது மட்டுமல்ல 76% என்னுடைய உறவுகள் இன்று வரைக்கும் சிரியாவினுடைய அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிரியாவினுடைய அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 76% சிரியாவினுடைய அகதி முகாமில் இருக்கிறார்கள். 11,000 குழந்தைகள், கவனமாக கேளுங்கள், வெளியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இதை உங்களுடைய சிந்தனை கெடுங்கள். 11,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரால? ஏனிதை இதை சொல்லிக் கொள்ளி ஈரானை தொடர்பு படுத்துறா? ஈரான் என்றா இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம். மதரசாக்கு ஈரான காசு, ரோட்டு போறதுக்கு ஈரான காசு, தண்ணி தண்ணி லைனு ஈரான காசு. நான் இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டேன், எப்படின்னா புது டெக்னிக்கல் ஒன்று எடுத்திருக்காங்க சியாக்கள். எப்படின்னா உங்களோட வீட்டை வாறேன், வந்து கிணறு கட்டி தாங்க, கிணறு கட்டி தந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சவன உங்களோட கிணறு கட்டுறதுக்கு எங்களுக்கு 1 லட்சம் வந்த எங்களுக்கு மொத்தம் செலவாக இருக்குது 80,000 தான். உங்களோட 1 லட்சத்துல 20,000 நாங்க எடுக்கல, ஹராமே நாங்க உங்களை 20,000 எப்படி நல்ல பிள்ளை ஆகிற நல்ல பிள்ளை ஆகிற நாங்க கள்ளன் இல்லை, நாங்க பொய்யடில்லை. முழு இப்ப நான் சொல்லி வரக்கூடிய முழு தகவல்கள் தரவுகளுக்கு முழு காரணம் ஷியாக்கள் ஈரானுடைய உதவியோடு சிரியாவில் வாழுகின்ற 12% ஷியாக்கள் செய்யக்கூடிய அத்துழியம். ஷியாக்கள் யார் என்றால் பின்னால நான் சொல்லுவேன் அவங்களோட அக்கீதாக. இந்த தரவை மட்டும் தலையில வச்சுக்கொள்ள, 11,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 20,000 குழந்தைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தைகளை கைது செய்கிற நாடு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறார்? குழந்தைகளை கைது செய்கிறது ஏனென்றால் குழந்தைகள் ஒன்று சாக வேண்டும், இல்லை என்றால் ஷியா கொள்கையை ஏற்று நீ ஷியா இஷத்தை பரப்ப வேண்டும். 20,000 குழந்தைகள், 35 லட்சம் அகதி முகாம்களில் பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்கள் 35 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிரியாவில். நீங்க சென்ற மாதத்துக்கு முந்தின மாதம் ட்விட்டர்ல சிரியாவினுடைய அகதி முகாமில் இருந்து ஒரு வாலிப குமர் பெண் ஒரு செய்தி எழுதினால் உலமாக்களுக்கு, உலமாக்களை ஆடி வைத்தது, கண்ணீர் வர வைத்தது. என்ன தெரியுமா அந்த பெண் எழுதின அந்த வரிகள்? நாங்கள் இப்பொழுது சிரியாவினுடைய அகதி முகாமில் இருந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஒரு சில நிமிடத்தில் காவிர்களால் ஷியா காவிர்களால் எங்களுடைய கற்பு பறிக்கப்பட இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், வல்லாஹி இது பொய் இல்லை. இன்னும் ஒரு சில நிமிடத்தால் நான் 12வது பேராக இருக்கிறேன், 2வது பாலுடைய கற்பு பறிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நிமிடத்தால் என்னுடைய கற்பும் பறிக்கப்படும். உலமாக்களே, அதுக்கு முன்னால் நான் தற்கொலை செய்து கொள்ளவா? அனுமதி தாரீர்களா? என்னுடைய கற்பை இந்த ஷியாக்களிடத்தில் நான் கொடுப்பதற்கு முன்னால் எனக்கு உலமாக்களே நீங்கள் அனுமதி தாருங்கள், நான் மௌத்தாகுவேன். என்னை நானே கொலை செய்கிறேன். ஏன் கணவன்மார், அல்லாஹ் அக்பர், கவனம் எடுங்கள், துவா செய்யுங்கள், இவர்களை அடையாளம் காணுங்கள், வெறுங்கள், ஊரில் இருந்து இல்லாமலாக்குங்கள்.
தக்கையா என்ற வேஷத்தை அணிந்து, தக்கையா என்ற பொய்யை அணிந்து, நானும் ஒரு முஸ்லிம், நானும் ஒரு ஆலிம், நானும் ஒரு மௌலவி என்று தெரியும் இந்த ஷியா காவிர்களை சலாம் சொன்னார்கள். அவர்களை கண்டால் இதை நீங்கள் சிந்தனையில் எடுங்கள். ஒரு கணவர் தன்னுடைய ட்விட்டரில் எழுதினார். என்ன தெரியுமா? பொதுவாக எழுதினார், உலமாக்களே ஆளுங்களே, நான் சிரியாவில் அலப்போவில் இருக்கிறேன். அலப்போ என்ற நகரம், ஹலப் என்று சொல்வார்கள், அலப்போ என்பார்கள். அலப்போ என்பது சிரியாவில் எப்படிப்பட்ட பகுதி? நம்முடைய நாட்டினுடைய யாழ்ப்பாணம், கொழும்பு போன்ற பெரியோரு வியாபார தலங்களை சுமந்த பகுதி. சென்ற மாதத்தினுடைய ஐநாவினுடைய அறிக்கை என்ன தெரியுமா? சிரியாவிலே அலப்போ என்ற நகரமே இல்லை, அழிந்து விட்டது. எப்படி கொழும்பு என்று முஸ்லிம்களுடைய கையில் வியாபாரத்தால் சொலித்திருந்ததோ இருக்கிறதோ, அதே போல் அலப்போ என்பது சுன்னி முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலம், சுன்னி முஸ்லிம்களுடைய பொருளாதார பலம் நிறைந்த அலப்போ இன்று முற்றாக தரைப்பட்டமாக. என்ன சொல்ல வந்தேன்? கணவர், ஒரு பெண்ணுடைய கணவர் ட்விட்டர்ல உலமாக்களுக்கு எழுதினாரே, உலமாக்களே எங்கட கண்ணுக்கு முன்னாலேயே எங்கட மனைவிமார்களே இந்த ஷியா காவிர்கள் கற்பனிக்கிறார்கள், எங்களை கட்டி வைத்துவிட்டு எங்கட கண்ணுக்கு முன்னாலேயே எங்கட பெண்களை கற்பழிக்கிறார்கள், அனுமதி தரமாட்டீர்களா? அதற்கு முன்னால் எங்களுடைய மனைவிமார்களை நாங்களே கொலை செய்கிறோம், நாங்கள் கொலை செய்து விடுகிறோமே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, புத்திஜீவிகளே, வாலிபர்களே, இந்த கொடூரங்கள் அனைத்தையும் ஷியா காவிர்கள், ஷியா விரோதிகள் எம்முடைய அவர்கள் இன்று சிரியாவில் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். 35 லட்சம் பெண்கள் அகதி முகாம்களோடு எப்பொழுது கற்பு பறிக்கப்படும் என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 12 லட்சம் வீடுகள் சரை மட்டமாக்கப்பட்டுள்ளன. யாருடைய? ஷியாக்களுடையதல்ல. என்னுடைய உறவு, என்னுடைய அக்கீதாவை கொண்ட, உங்களுடைய உறவு, உங்களுடைய அக்கீதாவை கொண்ட என்னுடைய சுன்னி முஸ்லிம்களுடைய 12 லட்சம் வீடுகள் தரை மட்டமாக்கப்பட்டுள்ளது. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க, வீடு தரை மட்டமாகினா மக்கள் எங்க வாழ்ற? 12 லட்சம் வீடுகள் சிரியாவில், 12 லட்சம் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. யாருடைய வீடு? என்னுடைய அக்கீதா, உங்களுடைய அக்கீதா, என்னுடைய சகோதரி, உங்களுடைய சகோதரிகள், எம்முடைய இனம், அவர்கள் வேற இனம் ஷியாக்கள், எம்முடைய இனம், அந்த இனத்துடைய 12 லட்சம் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்ல வந்தேன்? அந்த இடத்துல வீடு இல்லைன்னா எங்க இருக்கிறேன்? அதை தேடணும் இல்லையா? இந்த 12 லட்சம் வீட்டுடைய மக்கள் எங்க? சுபஹானல்லாஹ், இந்த தேடலுடைய முடிவு என்றது கண்ணில் இருந்து கண்ணீர் என்னை அறியாமலேயே வடிந்தது. இந்த மக்களை கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் சின்ன சின்ன தெண்டடிச்சு அகதிகளாக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய நாள், இந்த மாதம் சிரியாவில் கடும் குளிர்காலம், கடும் குளிர்காலம். நம்முடைய ஈஸ்டர்ல ஏறாவது ஓட்டமாவடி காத்தாங்குடியில் அடிக்கிற குளிர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே தூங்க இல்லாம இருக்கிறது. 2-3 வெச்சிட்டால் போத்துகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியில் கேட்டுக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, என்னுடைய உறவுகள் இன்றி சிரியாவில், உங்களுடைய உறவுகள் இன்றி சிரியாவில் குழந்தைகளோடு பணியில் இருப்பதால் குளிர் தாங்க முடியாமல் குழந்தைகள் எல்லாம் பணியால் மூடப்பட்டு பணி மூட்டத்தால் ஆக்கப்பட்டு மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குளிர் தாங்க முடியாமல் மௌத்தாகிறார்கள். அது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகள் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுறேன், இந்த தரவுகள் பேசக்கூடிய விடயத்தில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சபையிலே எழுப்புங்கள். மஸ்ஜிதுகள், சுன்னிகளுடைய மஸ்ஜிதுகள், நம்மளோட பள்ளிக்கு தானே, நம்மளோட பள்ளி அவங்களோட பார்வையில கோயில். ஆனா இங்க சொல்ல வருவாங்க உங்களோட நிர்வாகத்தை நினைக்க பாப்பா, உங்களோட பள்ளி ஆக்கிரமிக்க பாப்பான், உங்களோட பள்ளிக்கு ஹவுஸ் கட்டி தருவான், உங்களோட பள்ளிக்கு கிணறு கட்டி தருவான், உங்களோட பள்ளிக்கு ஹவுஸ் கிணறு டைல்ஸ் பிடிச்சு தார, உங்களோட பள்ளி எவ்வளவு வருஷம்ல, 20 வருடத்துக்கு பின்னால் உங்களுடைய பள்ளியை சீஆயிஷமாக கொண்டு வர ஞாபகம். அதான் இந்த ஊரில் நடந்தது. 30 வருடங்களுக்கு முன்னால், 35 வருடங்களுக்கு முன்னால், நான் ஒரு சுன்னி, நான் ஒரு சுன்னி ஆளும் என்று சூருடைத்த ஒரு 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 முனாபிக்குக்கு, ஒரு தக்கியாவுடைய ஒரு ஷியாவுக்கு இந்த ஊரினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மதரசாவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஞாபகம், தலையை காட்ட முடியாமல் இருக்கிறது. எங்கு போய் நாங்கள் ஷியாக்களுக்கு எதிராக ஹொத்பா செய்தாலும் எங்களை உட்கார வைத்து கேள்வி கேட்கிறார்கள், இங்கு வந்து செய்கிறீர்களே, உங்களுடைய ஊரில் தானே பிரசவம் நடக்கிறது, உங்களுடைய பகுதியில் தானே ஷியாக்களை பெற்றெடுக்கிறீர்கள், ஏன் அந்த தாயை கொலை செய்யாது. இந்த பள்ளி நிர்வாகம் இதுக்கு பாரிய பொறுப்புடையவர்கள். இன்னுமா தயக்கம்? நான் கேட்கிறேன், ஏன் தயங்க வேண்டும், ஏன் இங்க தயங்க வேண்டும்? எனக்கு அந்த கேள்விக்கு இன்னும் பதில் முடி வரவில்லை. புலன்னர்வையில் நான் ஒரு ஹொத்பா செய்தேன், அங்க இருக்குது ஷியா அச்சகம், அங்கேயும் இருக்குது ஷியா ஐஷத்தை வெளியாக்கிற அச்சகம் அங்கேயும் இருக்கு. முடிஞ்சு வீட்டை வந்து சேரல, ஏண்ட போனுக்கு கால் வந்து கொண்டே இருக்கு, தெரியாத நம்பர்கள், புது நம்பர்கள், ஆன்சர் பண்ணி பேசினா, உங்களுக்கு யாரு இந்த தலைப்பு தந்த, நீங்க ஏன் இந்த தலைப்புல பேசுங்க, உங்களுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம், இனிமேல் இந்த ஊரில் இந்த மிம்பரில் ஏறி காலை உடப்போம், கையை உடப்போம். அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய நாட்டம், தைரியம் இழக்கவில்லை. மறுவாரம் வேண்டுமென்று பக்கத்து பள்ளியில் ஹுத்பா எடுத்து மதரசாவை அடையாளப்படுத்தியே பேசினேன். ஆனா முன்னால ஹுத்பா அடையாளப்படுத்தல, இரண்டாவது வார ஹுத்பா அடையாளப்படுத்தியே பேசினேன். என்ன செய்றாங்கன்னா, கொள்ளுவோம், சட்ட நடவடிக்கை எடுப்போம், உங்களை நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவோம். ஜனாதிபதிக்கே ஏசலாம் மேடையில், நாட்டில் தலைவர் யாருங்க, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஜெயிப்புக்கான மேடை கிணிகிணி நீட்டிக்கான், அவன் கொண்டு போடு உள்ளும். இந்த நாட்டை நிர்வாகம் செய்பவர் யாரு, பிரதமர், நாட்டினுடைய பிரதமர் அந்த கிணிகிணிக்கா பிரதமரை கல்ல கண்டு சொல்றான், அவனை போட்டு ஜெயிப்புக்காரன். என்னுடைய அசீதாவுக்கும் என்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக வரக்கூடியவன என்னுடைய சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினா நான் குற்றவாளியா, நான் பொய்யனா? இந்தியாவில் தமிழீழம் விடுதலை புலிகள் அழிந்து இத்தோடு 10 வருடம் பூர்த்தியாக போகிறது, 2009 7 வருடங்கள் பூர்த்தியாகிறது, 2009 10, 11, 12, 17 ஆகிவிட்டது. ஆனா இந்திய தமிழ்நாட்டில் சீமான் என்று சொல்பவர் விடுதலை புலிகளுடைய கொடியோடு நிற்கிறார். இது சமூகத்துக்கு விளங்கல, சட்டத்துறைக்கு விளங்கல, நீதிபதிக்கு விளங்கல, நீதிமன்றத்திற்கு விளங்கல. ஆனா நாம பேசினா ஷியாக்களுக்கு எதிராக பேசினா நாம குற்றவாளிகள், பாவிகள், பயப்பட வேணாம். அத்தனை சொன்னேன், ஜனாதிபதிக்கே நாம் அவருக்கே சொல்லியே. இந்த நாட்டில் சட்டம் ஒன்று இருக்கிறது, என்னவென்றால் தன்னுடைய மதத்தை பாதுகாக்க முடியும், அதற்காக தன்னுடைய மத உரிமையை பேச முடியும், அவ்வளவுதான். இல்ல தவறட்டில்லை. எனவே இந்த மஹல்லா வாசிகள், இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு பாரிய பொறுப்பொண்டிருக்கிறது. நீங்கள் இதே நிலைமையில் மவுத்தாகினால் உங்களுக்கு எதிராக உங்களுடைய சந்ததிகள் வழக்கு தொடர்வார்கள். கியாமத்தினாலே மறந்துவிடாதீர்கள். வரலாற்று தவறை நீங்கள் இந்த பகுதியில் செய்திருக்கிறீர்கள், மறக்க முடியாத தவறு. ஒரு சமூகத்தையே சீரழித்திருக்கிறோம். ஞாபகமையுங்கள், இதை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும், கையில் எடுக்க வேண்டும். அகுலு சுண்டாவுடைய உலமாக்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். இது உங்களுடைய அமானிதம் என்பதை ஞாபகமையுங்கள். அது மட்டுமல்ல, என்ன சொல்ல வந்தேன், 1500 மஸ்ஜிதுகள் இன்று சிரியாவில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. நான் கேட்கிறேன், நீங்க முஸ்லிம் என்றால், நீங்க எங்களை பற்றிய கிணறு இல்லை என்ற கவலை இருந்தால், தண்ணி இல்லை என்ற கவலை இருந்தால், 1500 மஸ்ஜிதுகள் உடைக்கப்படுது சிரியாவில், அதுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லையா? இங்க மீளாது வளர்த்தாங்க சமூகத்தில். நான் அதை தப்பாக இங்கு அதை விமர்சிக்க வரவில்லை. மீலாது விழா கொண்டாட தெரிந்த உனக்கு என்றாவது ஒரு நாள் ஒரு மேடை போட்டு இது மாதிரி பேசலையா? சொன்னியா? பேசல. மாற்றமாக என்ன பேச தெரியுமா? ஒரு ஷியா ஓட்டமாவுடைய சார்ந்தவர், இதே பகுதியை சார்ந்தவர், ஒரு இடத்துல பேசுறாரு என்னன்னா, சிரியாவில் நடக்கிற அந்த இன சுத்திகரிப்பு என்பது ஷியாக்கள் செய்யும் ஜிஹாதா. எதுக்குறா ஜிஹாது? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஆட்சி செய்வாரா? அதுக்கிடையில் அகலு சுன்னாக்களை துப்புரவு செய்யணுமா? அகலு சுன்னாக்களை துப்புரவு செய்யணுமா? இந்த பகுதியை சேர்ந்தவர் பேசியது உங்கள் அனைவரத்திலும் பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நடையில் இவர்களை பற்றிய எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் ஒரு மாதம் போதும். ஒரு மாதம் நம்ம நாங்கள் இறங்குறோம் இல்லையே, இந்த பயான் வச்சாச்சா? சரி, அதோட சரி. நாங்கள் சிரியாவுக்கு சிரியாவுக்கு சார்பாக ஷியாக்களுக்கு எதிராக 25ஆம் தேதி மீராவட்டு ஜும்மா பள்ளியில் பயான் நடத்துறோம். முடிஞ்சு. அதுக்கப்புறம் இனி அடுத்த பயான் தான். முயற்சி செய்ய, தன்னுடைய காணி இல்லாத ஒரு காணியை தன்னுடைய காணிந்து வாதாடி பொய் சொல்லி கைப்பற்றான். ஆமா இல்லையா? ஓமா இல்லையாங்க? ஏன் நமக்கு செய்ய முடியாது? ஏன் நமக்கு செய்ய முடியாது? நீங்கள் அத்தனை பேரும் கையெழுத்து வேட்டையிடுங்கள். ஊருள்ள புத்திஜீவிகளுக்கு ஒன்று திரளுங்கள். முடியும், முடியாது என்றல்ல, முடியும். 313 சஹாபாக்கள் 17ஆம் நாள் நோன்போடுதான் பதிலுடைய போர்க்களத்தை சந்தித்தார்கள். தூக்க வைத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். வரலாற்று வரலாறு. தூங்கினார்கள், காலை எழும்பி அல்லாஹ் கையில வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் பார்ப்பது ஆயுதத்தை அல்ல, பலத்தை அல்ல, அரசாங்கத்தை அல்ல. அல்லாஹ் பார்க்கிறான் உன்னுடைய தியாகம், உன்னுடைய ஈமான், ஈமானுடைய உறுதி. எனவே முடிவு செய்யுங்கள். என்ன சொல்ல வந்தேன், 1500 பள்ளிகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சிரியாவினுடைய ஷியாக்களுடைய அந்த கொடூரத்தின் மிகப்பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? சிரியாவுடைய நடக்குது, நாம் எல்லாரும் உதவி செய்யணும் என்று சொல்லி வெளிநாடுகளில் இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வைத்தியர்களை அனுப்பினாங்க. வைத்தியர்களை காயப்பட்டவர்களுக்கு மருந்து கட்ட அறவுரையாக இருப்பவர்களுக்கு சேலன் அறிந்து போட்டு மருந்து கட்ட வந்த வைத்தியர்களை போர்டர்ல கைது பண்ணி 125 வைத்தியர்களை கொலை செஞ்சாங்க ஒரு நாள். ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் என்ன நடக்குதுன்னு வீடியோ பண்ண பத்திரிகையாளர்களை 225 கொலை செய்யப்பட்டார்கள் சிரியாவில். இது நிலப்பாடு, இது விபரீதம் என்னன்னா வைத்தியர்கள் போகவே பத்திரிகையாளர்கள் போவே இல்லாது யாரும் உள்ள துளையே இல்லாது நுழைஞ்சா வெளியே வந்துடும் விஷயம் உலகம் பார்க்கும். அதனால என்னுடைய உறவுகள் இன்று நாலா பக்கமும் எதிரிகளால் அடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரா? இந்த ஷியாக்களா? அரசியல் அல்ல, கொள்கை வரி. ஷியாயிசம் சிரியாவில் காலூண்ட வேண்டும். ஐநா சபைக்கு சிரியாவுடைய ஈரானுடைய ஜனாதிபதி போறாரு. ஈரானுடைய ஜனாதிபதி போய் ஐநாவில் என்ன பேசுறாருண்டா, பஷார் அல் அசதுடைய ஆட்சி நெல்லாட்சி நிலைப்பதற்கு சிரியாவுக்கு நாங்கள் என்ன உதவி வேண்டும் என்றாலும் செய்வோம். ஐநாவில் சொல்றாரு நெல்லாட்சியா நாசமா போக மாட்டேன் நெல்லாட்சி என்று சொல்வதற்கு. ஐநாவில் இன்னொரு அறிக்கை, மீராவோட ஜும்மா பள்ளிக்கு வரும் இந்த ரோட்டாலே வரலாம் இந்த ரோட்டாலே வரலாம் பல ரோட்டுகள் மெப்பிருக்குது. ஐநாவுடைய அறிக்கை என்னண்டா, உலக வரைபடத்தில் சுன்னிகளுக்கு செய்யப்பட்ட அநியாயத்தால் உலக வரைபடத்தில் சிரியாவுடைய வரைபடம் சிதைக்கப்பட்டுள்ளது. சிரியாவை கண்டுகொண்டே இல்லை. வீதிகள் தரைமட்டம், கட்டிடங்கள் தரைமட்டம், பொருளாதாரம் தரைமட்டம். சிரியாவில் நீங்க பார்க்கிற உலக வரைபடத்தில் பார்க்கிற சிரியா இல்லை. இப்பொழுது வரைபடம் மாற்றப்பட்டுள்ளது, சிதைக்கப்பட்டுள்ளது. முழுபெரிய அநியாயம் ஷியாக்களால் சிரியாவில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு பாடசாலைகளுக்கு இல்லை, எல்லாம் தரைமட்டம். சிரியாவில் சுன்னி முஸ்லீம்களுடைய குழந்தைகள் படிக்கும் ஒரு பாடசாலைகள் கூட இல்லை, எல்லாம் தரைமட்டம். இதோடு முடிச்சுக்கொள்ளும். ஒரு மனுஷியானத்திற்கு இதுவரைக்கும் ஒரு மனுஷியானத்திற்கு 11 பேர் சிரியாவில் கொலை செய்யப்படுகிறார்கள். எத்தனை பேர்? 11 பேர் சிரியாவில் கொலை செய்யப்படுகிறார்கள். இது பெரிய தரவு, நேரமாகிவிட்டது. நாம என்ன செய்யலாம், என்ன செய்வோம்? சிரியாவுக்கு போவோமா? என்ன செய்யற? நாம என்ன செய்யணும்னா அவர்களுக்காக துவா செய்வோம், குரல் கொடுப்போம், மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவோம். அந்த ஷியாக்கள் எம்முடைய பகுதியில் கால் உண்டாமல் பார்த்துக் கொள்வோம். அவ்வளவுதான் தேவை. கால் உண்ட விட்டு கூடாது. நீங்க ஷியாக்களை என்ன நினைச்சிருக்கிறீங்களா இல்லையா, இதை சொல்லிட்டு முடிச்சிருவோம். இந்த சிரியாவில் 12 வீதம் ஷியாக்கள் இருந்து கொண்டு ஈரான் ரஷ்யாவுடைய உதவியோட இந்த கொலை நடக்கிறது. இந்த ஷியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவங்களுக்கு சொல்ற அலவி ஷியாக்கள், இந்த ஷியாக்களுக்கு சொல்ற அலவி ஷியாக்கள். இன்னொரு பேர் சொல்லுவாங்க நுசைரியாக்கள், முஹம்மது பின் நுசைரி என்று என்ன பேர். முஹம்மது பின் நுசைரி என்றால் முஹம்மதுடைய மாப்பா தான் நுசைரி. அவன் பேரை வச்சுதான் இந்த ஷியாக்களுக்கு அந்த பேர் கூப்பிடப்படும். அவன் தான் சிரியாவில இந்த நுசைரியா கொள்கையுடைய இந்த ஷியா கொள்கையுடைய ஷியாக்களை உருவாக்கினான். அவங்கட கொள்கை நான் இப்ப உங்கள்ட்ட மூணாவது சொல்றேன். நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது என்னட கொள்கை இல்லை, இவர் இந்த பள்ளியில வந்து பொய் சொல்றாரு என்றிருந்தார் சபையிலேயே எழுதுங்களுடைய அடிப்படை கொள்கை என்னென்றா அநீதிக்காரை அழி, அழிதான் அல்லாஹ். அதனால்தான் அவங்களுக்கு அல் அலவியூன் அழிவுடையவர்கள் என்று சொல்றேன். அளவின் எப்படி பேர் வந்தா நம்ம நாட்டில் நிறைய பேர் அளவி அளவின்னு பேர் வச்சிருக்காங்க. அளவி ஹாஜியார் அளவி பேர் வச்சிருக்காங்க. அதுல இருந்து வந்ததுதான் அலி உடையவர்கள். அலி இருக்காரே, அலி ஒரு பொம்மை, நல்லா கேளுங்க, அலி ஒரு வாகனம், அவனை சொல்ல அலி ஒரு வாகனம், அலி என்கிற வாகனத்தில் தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்தார். ஷியாக்களுடைய கொள்கை இவங்களை இதை எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அலிங்கிற வாகனத்தில் அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்தார். விளங்கிதா? சரி, அலிதான் முஹம்மதை படைத்தார். விளங்குங்க. இந்த பள்ளியில இந்த மின்பருக்கு முன்னால நின்று இவ்வளவு நல்ல முகங்களை பார்த்து இல்லாத பொல்லாத பொய்களை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. இட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பிஹார் அன்வார், உசூல் காபி, கஷ்புல் அஸ்ரார் கொண்டாங்க கிதாபை. இப்ப கொண்டாங்க, இங்கிருந்தே வாசிக்காங்க அவங்களோட கிதாபு, அவங்களுக்கு தாவுகள். நம்மட புகாரி முஸ்லீம் எல்லாம் அவங்களுக்கு எதிராக பேசுற ஒரு இடத்தையும் சொல்றல, அவங்களுக்கு தாவல இருந்து அடிக்கிறான். அந்த அடி அடிச்சா தான் அம்மி நகரும். உசூலுல் காபி பிஹார் அன்வார் திரட்டுங்க. அலிதான் அல்லாஹ், அலிதான் முஹம்மதை படைத்தார். முஹம்மது தான் சல்மான் பாரிசியை படைத்தார். ஷியாக்களுடைய கொள்கை அலிக்கு ஐ, முஹம்மதுக்கு மீ, சல்மானுக்கு சி. எத்தனை வந்துச்சு? மூடு முக்கடவுள்கள் என்று சொல்வார். இந்த மூடு பேரும் எங்கட கடவுள்கள். மூணு பேர் இந்த நட்சத்திரம், மேகம், சந்திரன், சூரியனுக்கு எல்லாம் பொறுப்பு யாருந்தா மிக்தார். நாம மலக்குகளை வச்சிருப்போம், அவங்க மிக்தாத வச்சிருப்பாங்க. இது அவங்களோட கொள்கை. இந்த ஷியாக்கள் தான் சிரியாவில் யுத்தம் நடத்துறாங்க. அந்த ஷியாக்களுக்கு ஈரான் உதவி செய்து என்ன என்ன ஒரு கேடு வெக்கக்கட்ட விஷயம் தா. இங்க மதரசாவில் அவங்களோட ஸ்கிரீன், அந்த ஜன்னல் ஸ்கிரீன்ல ஷியா கொடி, ஈரான் கொடி. விளங்கிட்டா? என்ன சொல்ற? விளங்கிட்டா? சிரியாவில் ஷியாக்கள் தான் அழிக்காங்க. அந்த ஷியாக்களுக்கு ஈரான் உதவி செய்து அந்த ஈரானுடைய கொடி இங்க மதரசாவில் ஜன்னல் இருக்குது, ஸ்கிரீன்ல. நாங்க ஷியா இல்ல, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட் இல்ல, நாங்க ஆயிஷாவுக்கு ஏசடல்ல, நாங்க அலியை அந்த அளவுக்கு உயர்த்தல, நாங்க ஈரானோட பெரிய தொடர்பு இல்ல என்று சொல்றாங்க. ஆனா பின்னால ஈரான் கொடி இருக்கு, அதை மறந்துட்டாங்க. ஸ்கிரீன் அந்த ஜன்னல் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு இருந்தா பேசுறாரு, அது நல்லா விளங்குது. ஈரான் அந்த சீல், அந்த வட்டமாக கத்தி மாதிரி இருக்கும் அந்த ஈரானுடைய அடையாளம். முக்கடவுள் கொண்டவர்கள். இது குர்ஆன் இல்லை, இது குர்ஆன் இல்லை. இது உமராலும் அபுபக்கராலும் உஸ்மானாலும் விட்டு கட்டப்பட்டது. எங்கள்கிட்ட இருக்கிறான் முசாவே பாத்திமா என்ற ஒரு பக்கம் இருக்கிறது. அவங்களோட கொள்கை, அவங்களோட கொள்கை முசாவே பாத்திமா தான். நபி மௌத்தானதுக்கு பின்னாலே பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அவங்க ஆறு மாதம் மௌத் ஆகினாங்க. ஆறு மாதமாக அல்லாஹ் பாத்திமாவோடு பேசினாங்க. அவளப்படாதம்மா, பாப்பா மௌத் ஆயிட்டாரு, நான் இருக்கேன். என்னடா புராணங்கள் வைக்கிறீங்க? மார்க்கம் என்ன புராணமா? மார்க்கம் என்ன பஞ்சாயத்தா? மார்க்கம் என்ன மடத்தனமா? அந்த ஆறுதல் சொன்னாம். அந்த ஆறுதல் முசாவே பாத்திமா என்று சொல்லி ஒன்று அவங்கள்ட்ட இருக்கு. இது குர்ஆன் இல்லை. அடுத்தது வினோதமான கொள்கை ஒன்று என்னன்னா, சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் காபிர் இல்லைதா? சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் காபிர். புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திருமிதி, நசை, அபுதாவு, எந்த ஒரு கிதாபும் அவர்களிடத்தில் ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ் இல்லை அவங்கள ஷியாக்கு. இந்த ஷியாக்கிட்ட நம்ம பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என்ன நிலைமை? நல்லா யோசிங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா பொட்டு, உங்களுக்கு ஒவ்வொன்றா சிந்தனைக்கு கொண்டு வரணும். அவங்களோட தொழில் செஞ்சா என்ன நிலைமை? அவங்களுக்கு சலாம் சொன்னா என்ன நிலைமை? அவங்களோட தொடர்பு வைத்தா என்ன நிலைமை? அவங்கள தண்ணிய குடிச்சா, அவங்க தான இறைச்சியை சாப்பிட்டா ஆறாமே பண்டாரன்ற தெரிஞ்சாங்க சிங்களால். அவர் ஒரு மாடு இருக்காரு, அவர் அறுக்காரு. அவர் அறுக்கிற மாட்டை நம்ம சாப்பிடலாமா சொல்லுங்க பதில். ஒரு அளவு விளையாட்டுங்க, சாப்பிடல. எப்படி பண்டார அறுத்த மாட்டை சாப்பிட இயலாதோ, இந்த ஷியா உலமாக்கள் அறுத்த மாட்டையும் சாப்பிட இயலாது. காபிர்கள் கிறிஸ்தவர்கள் ஏன் காவிராகினார்கள் என்றால், ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அதனால் இது அளவிட டேஞ்சர். அலி அல்லாஹ், அலி அல்லாஹ், சஹாபாக்கள் காவிர்கள். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அவங்களோட கிதாபில் எழுதப்பட்டிருக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க விபச்சாரியா, நவுது பில்லா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விபச்சாரி என்று தெரிந்ததன் பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவு கொண்டாங்க. உறவு, உடல் உறவு கொண்டாங்களா? கியாமத்தில் அல்லாஹ் நபிய ஒளிப்பாட்டி மர்மஸ்தானத்தை தனிய வெட்டி ஆயிஷா விபச்சாரம் செஞ்சதுக்கு பின்னாலும், விபச்சாரம் செய்த பட்டம் கேட்டதுக்கு பின்னாலும் உடலுறவு கொண்டதுக்காக நபியுடைய மர்மஸ்தானத்தை அல்லாஹ் நரகத்தில் போடுவான். அவங்களோட கொள்கை. இந்த ஷியாக்கள் தான் சிரியாவில் இருப்பவர்கள், இந்த ஷியாக்கள் தான் ஈரானில் இருப்பவர்கள், இந்த ஈரானோட தொடர்பு உள்ளவர்கள் தான் இந்த ஊரில் இருப்பவர்கள். மிக கவனமாக கடைசியாக கொண்டு சொல்கிறேன், இது பெரிய ஒரு தலைப்பு, எனக்கு நேரம் போதாது. இப்ப எதை பேசுற, எதை முடிக்கிறேன்னு சொல்லுவதற்கு நேரம் ஆயிடுச்சு. நான் பேச வந்தால் பேசிக்கொண்டே இருப்பேன். இந்த தலைப்பை இப்ப நான் உங்களுக்கு தொட்டு தொட்டு வச்சுருக்கேன். எனவே இது ஷியாக்களுடைய அக்கீதாவை பற்றி நிறைய பேசலாம், விடுங்க. அவங்க யூதர்களுடைய பிள்ளைகள். நான் என்ன சொன்னேன், குர்ஆனை மாற்ற முடியல யூதர்களால, தௌரா திந்தில மாற்றின மாதிரி கொள்கைக்குள்ளேயே ஷியா முஸ்லிம் உருவாக்கிட்டது. சிலை வணக்கத்திற்கு சமம் அவங்களோட கொள்கை. போன வருஷம் ஹஜ்ஜில் யார் மௌத்தாயிலையா? மௌத்தாயிலையாங்க, மௌத்தாகலையே. ஏன் ஈரானுக்கு அலர்ட் கொடுக்கல,
சவுதி அரசாங்கம் ஈரானுக்கு அலர்ட் கொடுக்கல. ஒன்று ஆக்கள் யாரும் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது,
யாரும் வரல. சவுதியில் எந்த அலர்த்தமும் நடக்கல,
மக்காவுல மதீனாவுல மினாவுல ஹரத்துல அரபாவுல ஒண்ணு நடக்கல. அதுக்கு முந்தின வருஷம் சுபஹானம், அதுக்கு முந்தின வருஷம் நெருப்பு சன நெருக்கல், என்ன அழிவு காபாவுல யார் செஞ்சது? ஷியாக்கள்
ஹஜ்ஜில் குழப்பத்தை உண்டாக்குகின்ற இந்த பாவிகளோடு என்ன உறவு என்று கேட்கிறேன்.
நான் தான் யோசிக்கிறேன், அல்லாஹ் எப்படி இவர்களை அந்த உள்ளத்தை கொண்டு வாழ வைக்கிறானோ எனக்கு தெரியல.
எனக்கு இன்னும் யோசிச்சு முடிவு செய்ய அமெரிக்க
இன்னும் ஷியாக்களை ஆதரித்துக் கொண்டு இன்னும் அதிலிருந்து பணம் வாங்கிக் கொண்டு
அதில் வாழக்கூடிய விரக்தியையும் அந்த ஆட்டுக்கும் அந்த காசுக்கும் அந்த தண்ணிக்கும்
சோரம் போற உண்மை தல்ல இது. எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள், நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன்,
சிரியாவில் நடப்பது ஒரு இன சுத்திகரிப்பு. அகுல் சுன்னாக்களை அழித்து ஷியா நாடாக சிரியாவை பிரகடனப்படுத்தி அங்கு சிரியாவினுடைய ஆட்சியில் ஷியாக்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதால் ஈரானுடைய உதவியோடு அகல் சுன்னாக்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமை, எல்லோரும் முடிவு செய்யுங்கள், இந்த ஊரில் இருக்கின்ற ஷியாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக உங்களிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன், என்னை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், என்ன புதுசா ஒன்று சொல்லிட்டு போறாரு அப்படி ஒன்று நினைக்க வேண்டாம், இது பழைய கதை, யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். இந்த ஊரினுடைய வரலாற்று மிக்க ஒரு தவறு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த பள்ளி நிர்வாகம் இதுக்கு பாரிய பொறுப்புடையவர்கள், சட்ட ரீதியாக கையாளுங்கள். வாலிபர்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த உடம்பில் எவ்வளவு காலம் உயிர்விக்குமோ அதுவரைக்கும் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருந்து கொண்டே இருப்போம். எடுங்க முயற்சி, மதரசாவை மீட்ட வேண்டும், அவளு சுண்டாவுடைய மதரசாவாக பேர் மாற்றப்பட வேண்டும், அவளு சுண்டாவுடைய ஒரு ஆண்டில் அதிபராக நியமிக்கப்பட வேண்டும். அகுலு சுன்னாக்களுடைய உலமாக்கள் கால்மடித்திருந்து மாணவர்களுக்கு முன்னால் அகுலு சுன்னாவுடைய உலமாக்கள் கம்பீரமாக கல்வி கொடுக்க வேண்டும். பாவமான விலங்கு இல்லையா, பால் உளுந்து போய் கிடைக்கும், பழமை வாய்ந்த மனிதன், முயற்சி செய்ய பயப்பட வேண்டாம். அல்வாக ஆரம்பத்திலே சொல்லி வந்தனர், மவுத்துடைய பயம் எனக்கு ஏதும் ஆகிவிடுமோ, என்ன பொருளாதாரம் என்னமாகுமோ என்ற பயம் இன்றைக்கு என்னை பீடித்திருக்கிறது. எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன செய்ய, ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, புத்திஜீவிகளே, இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், சிரியா மக்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருடைய நிலைமைகளையும் சீராக்க வேண்டும், நம் அனைவருடைய ஈமானையும் அல்லாஹ் உறுதிப்படுத்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். நாம் எந்த நோக்கத்தோடு இந்த சபையில் ஒன்று கூடினமோ, யாரெல்லாம் வந்தீர்களோ, எதையெல்லாம் கேட்டீர்களோ அதை கவனத்தில் எடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். சிரியா நாட்டில் நடக்கக்கூடியது அழிவு அவர்கள் அழித்தாலும், ஆனால் தீன் அங்கதான் நிலைநாட்டப்படும். ஞாபகம் வையுங்கள், மஹ்ஷருடைய மைதானம் அங்கதான் உருவாகும். ஹதீஸ் இருக்கிறேன், மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லுவோமே, அந்த மஹ்ஷர் மைதானம் கியாமத்தில் அங்கதான் உருவாகும். ஆ, மஹ்ஷருடைய மைதானம் அப்படி பழமை வாய்ந்த நாடு. எனவே துவா செய்யுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் நம் அனைவருடைய ஹாஜாத்துகளையும் எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.